Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long.
Perfect salvation.
Perfect submission, perfect delight, visions of burst on my sight. Angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, all is just well. I in my Savior am happy and blessed, watching and waiting, looking above, filled with this good. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long.
Hello, Pidave, my name is Shodharikiram.
Heavenly Father, we thank and we praise you.
தேவனுடைய கூட தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா.
Lord, we have come into your presence, oh Father.
உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம்.
Lord, we are going to meditate upon your own word.
எங்களுக்கு ஞானம் இல்லப்பா, அறிவு இல்லை ஆண்டவரே.
Lord, we have no wisdom nor knowledge.
உம்முடைய ஞானத்தினால எங்களை நிரப்புங்க.
Lord, fill us with your wisdom.
Translation பண்ண மகளையும் கூட உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க.
Lord, I surrender the daughter who's going to translate it.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எங்க வாயில போட்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன்.
Lord, we beseech you to put your word in our mouth and let you speak with us.
உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும்.
Let your power be intrude us.
பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து கிரியை நடப்பியும்.
May the Holy Spirit be with us and make the work.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
May your name be glorified.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
In most holy name we pray.
Amen.
Amen.
உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be unto the holy name of God.
கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு உங்களோடு கூட வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.
I thank and praise God for the opportunity the Lord has given to me to preach the Lord's word after a few time.
கடந்த நாட்களில் எல்லாம் ஞானதாஸ் அவர்களிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டேன்.
Last few days I have surrendered everything to Brother Nyanadas.
இந்த நாளிலே
but today
Nyanadas வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
There is a situation where Brother Nyanadas is not able to come.
ஆகையால ஒரு நிமிஷம் எல்லாரும் சகோதர ஞானதாசிக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம்.
Let us all pray for Brother Nyanadas for a minute.
Hallelujah. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். பிரதர் ஞானதாஸ் நம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த வேளையிலே நம்முடைய வல்லமை இறங்கிட்டு ஆண்டவரே, நம்முடைய சிம்மாவுக்கு வல்லமை இறங்கி ஆண்டவரே மறுபடியும் சரீரத்தில் அதிசயம் அற்புதமான விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் உமக்காக உழைக்கிற உமக்காக ஜீவிக்கிறது ஆண்டவர் மகனை ஆண்டவரை எழுந்து நடத்துதற்குதாய் ஆண்டவரே மறுபடியும் தேவ சமுத்திர கலந்து வர்றதுக்குதானே நல்ல சமயத்தில் தந்து நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துறவரும் ஆக்குறோம். ஏசு கிருஷ்ண நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் தேவன் ஸ்தோத்திரிப்போம்.
Shall we all praise God for the Lord has answered our prayers.
அடுத்தபடியாக நம்முடைய அந்த பிள்ளை அவர் எசேக்கியல் ஆபரேஷன் முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்கிற சீக்கிரத்தில் சுகம் கிடைக்கணும். நல்ல சுக பலத்தோடு கூட தேவ சமுத்திர கடந்து வர ஆண்டவர் இறக்கம் பாராட்ட வேண்டும். அதுக்காக தேவன் ஸ்தோத்திரிப்போம். அதோடு கூட நம்முடைய பரிமலா சௌகரி பலவீனமாக இருந்து இந்த நாளிலே தேவ சமுத்திர கடந்து வந்திருக்கிற ஆண்டு ஒரு இறக்கம் பாராட்டியிருக்கா. இன்னும் பரிபூர்ண விடையிலே அவருக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்காக இன்னும் நம்முடைய சபையில் யாரெல்லாம் பலவீனமாக சுகவீனமாக காணப்படுறோம் அத்தனை பேரை ஆண்டவர் பலப்படுத்தி தேவ சமுத்திர கொண்டு நிறுத்தும்படியாக தேவனை சோதரிப்போம். ஞானதாஸ் சொல்லுவது போல
as brother Nyanadas says
nanum kuda inda veda vasanathu aarayindu paartha bodhu pala karyangala sindhikka vendiya neram irundhathu.
When I had to meditate upon the Lord's word there were a lot of things that came into my mind but I had few thoughts to meditate.
Anal ore or vasanam mattum adu ennai apdiye thottukonde irundhathu na paarthen
but I was able to see that one particular verse was touching me and that was been kept on coming up in my mind.
Adai vittu nala kadandhu poga mudiyadha or soolai kaanapettathu.
There was a situation where I was not able to leave that and move.
Aynale andha vasanathai indha naalile nam dhyanippadhu nandha irukkum endru naan vishwasikkiren.
I believe and trust telling that it would be good for us to meditate upon that verse.
Adhu ungalkkum aashiramaga irukkum endru naan nambugiren.
I believe telling that that verse will also be a blessing for you.
Aadhyagam eludhina puthagam
the book of Genesis
6th adhyayam
6th chapter
8th vasanam
and 8th verse but Noah found grace in the eyes of the Lord.
வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபை இல்லா இருந்தா இந்த இடத்துல நம்ம வந்திருக்கவே முடியாது.
If you have not got the grace of the Lord it is not possible to come to this place.
நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் பாதுகாத்து வருகிறார்.
How miraculously the Lord has been protecting us.
நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ஆபத்து மோசங்களுக்கெல்லாம் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து இருக்கிறார்.
If you could count your life there are lots of times where the Lord has protected us from the all troubles.
என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் பார்க்கும்போது
If I could look at my own individual life
ஒரு தடவை யானையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன்.
I was been protected from இன்னும்
பலவிதமான பலவீனங்களால கஷ்டப்பட்டேன். கூட ஆண்டவர் கிருபை என்னை பாதுகாத்தது.
But it is only the Lord's grace that protected me.
அந்த யானையிலிருந்து ஒருவேளை போயிருந்தா அன்றைக்கே நான் போயிருக்க வேணும். ஆனால் ஆண்டவரை அந்த யானை பாக அந்த துன்பிக்கை எடுத்து அப்படி சொலக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார்.
If I had gone into that situation towards the elephant, I would have been dying. But somehow the trunk of the elephant that surrounded me, and somehow the Lord protected me.
ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஆண்டவர் கிருபை தான் நம்மை பாதுகாத்து வருகிறது.
Looking at each and every face of the life, it's only the grace of the Lord that has been protecting us.
நானும் கூட இந்த நிலையில இருப்பேன் என்ன வாழ்க்கையில எண்ணினதே கிடையாது.
I've never ever thought that I would stay in this standard.
ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து சின்ன ஒரு 4-5 வயசுல இருந்து யாருமே உதவிட்ட நிலையில காணப்பட்டேன்.
From my 4 or 5 years I was in a state where there was no one to help me out.
எங்களுக்கு ஒருவர் துணை இல்லாத வேளையில ஆண்டவர் எங்களுக்கு துணை நின்றார்.
There was no one to stand for us, but the Lord was taking control over us.
ஆண்டவர் தான் எங்களை பாதுகாத்தார்.
It was the Lord who protected us.
இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து சுகத்தோடு அவர் சமூகத்தில் காணப்பட கிருபை தந்திருக்கிறார்.
But either to the Lord has protected us, the Lord has given me the good health, and Lord has made me to be in the presence of the Lord.
நான் இதை எண்ணி பார்ப்பேன். சுமார் 80 வருடங்களாய் ஆண்டவர் என்னை பாதுகாத்து
I was been thinking about it. Around 80 years, the Lord has been protecting me.
அதனால என்ன பார்க்கவே முடியல.
I cannot count it at all.
இந்த மெட்ராஸ்க்கு வந்து 53 வருஷம் ஆகுது. ஆனா நினைச்சு பார்க்க முடியல.
It has almost been 53 years that I have come to Chennai.
எப்படி நடந்துதென்னே எப்படி கடந்து போனதென்னே எனக்கே தெரிய முடியல.
I did not know how the days went away. How did all these things happen? I really didn't know.
ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னை சூழ்ந்து பாதுகாத்து வருகிறது.
But it's only the grace of the Lord which has been surrounding me and protecting me.
2011 வருடத்துல
In 2011
இந்த மே VBS நடக்கிறதான முதல் நாளில
on the first day of VBS
எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுது.
Accident took place.
எப்படி என்றால் அன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, முதல்ல வர வேண்டிய லேட் ஆயிட்டு, நான் கொஞ்சம் வேகமா வந்தேன்.
I was a bit late to come into the church, so I was little fast.
ரோட கிராஸ் பண்ணிச்சு முதல்ல.
And the moment I wanted to cross the road,
அதாவது முன்னால ஒரு ஆட்டோ வந்தது.
There was an auto coming front.
அப்ப ஆட்டோ பார்த்து நான் கிராஸ் பண்ணேன். பின்னால ஒரு மோட்டார் சைக்கிள் வந்தது.
I looked into the auto and I crossed, and behind that was a motorcycle.
அந்த மோட்டார்சைக்கிள் நேர வந்து என்னோட வண்டியில அடிச்சிட்டான்.
And the motorcycle came straight and hit me on my bike.
அடிச்சது மோட்டார்சைக்கிள் இல்ல, என்னோட கால்ல, வலது கால்ல அப்படியே அடிச்சான்.
It did not hit on the motorcycle, it hit on my right hand.
அந்த கால் அப்படியே அதுடைய இந்த ஒவ்வொரு காலையும் ரெண்டு நரம்பு எலும்பு தான் இருக்கும். ரெண்டே எலும்பு இருக்கு. ரெண்டு எலும்பும் உடைஞ்சு போச்சு.
There is two bones that is there in the leg. The two bones got fractured.
அந்த கால் இப்படியே அசைஞ்சிட்டு இருந்தது.
My leg was not having any balance and it was shaking.
அதாவது நான் ஒரு பக்கத்துல என்னோட மோட்டார்சைக்கிள், அவன் ஒரு பக்கத்துல அவனுடைய மோட்டார்சைக்கிள் விழுந்தது.
Me and my motorcycle fell on another's way, and the person who hit me fell on the other way.
ஒரு 10 நிமிஷம் எனக்கு என்னன்னு தெரியாது.
For 10 minutes I did not know what happened.
நான் எந்திரிந்து பார்த்தபோது கால் எந்திரிக்க போனா எந்திரிக்க முடியல, கால் அசையல.
After 10 minutes when I wanted to get up, I was not able to get up. My legs were not able to move.
ஆன காலம் 10 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆனது. 3 மணிக்கு தான் நம்ம ஆபரேஷன் நடந்தது.
10 o'clock the accident took place, and only at 3 o'clock the operation was conducted.
அதே நான் எண்ணி அந்த காலத்து என்ன எண்ணி பாக்கும்போது என்னால அதை சிந்திக்கவே முடியல.
When I look into those days, I am not able to think about it.
அந்த 10 மணில இருந்து 3 மணி வரை இந்த வேதனையை நான் எப்படி சகிச்சிட்டு இருந்தேன் எனக்கே தெரியல.
From 10 o'clock to 3 o'clock I did not know how I endured the pain.
அது உடனடியாக நம்ம செல்வினுக்கு உடனே போன் வந்து செல்வின் காரை கொண்டு வந்தார். நம்ம ஜான், இது நம்ம இவருடைய ஜானுடைய அண்ணன் நசீர் தான் அங்கே இருந்தார்.
Immediately brother Selvin brought his car, and that was the time brother John's elder brother Nasir was there.
Janu undu nenikiren car la na apdiye enna pinnala paduka vechirundanga.
In the car in the back seat they made me to lie down.
Janu dhaan oru pagathil irundhar nenikiren.
I think brother John was there on the other side.
Brother Henry oru pagathil irundhar.
Brother Henry was also there.
Sahodari seat pinnala irundanga.
They were the sister was in the front seat.
Ange endu varunjathu inge endu nama pastor road la vandu jo mani anupinar.
From the time we took from there to the church, pastor was standing on the road and he went, he prayed.
ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆச்சரியமா அற்புதமா ஆண்டவர் பாதுகாத்தார்.
Miraculously, very wonderfully, the Lord has led me.
இந்த வலது கால்ல முட்டுல இருந்து கீழே வர எனக்கு அந்த பிளேட் இருக்கு.
From my knee to the toe, a plate has been placed.
இத்தனை வருஷமா அந்த பிளேட்னால அந்த கால்னால நான் நடக்கிறேன்.
By these many years having plate in my leg, I've been walking.
அத நினைக்கும் போது தேவனுடைய பிள்ளை ஆச்சரியமா ஆண்டவர் பாதுகாத்தார்.
When I think about it, very wonderfully, miraculously, the Lord has been leading me.
ஆண்டவர் கிருபை இல்லேன்னா ஒண்ணுமே நடக்காது.
If I do not have the grace of the Lord, I cannot do anything.
ஆண்டவர் கிருபை என்ன அன்றைக்கு உயிரோடு பாதுகாத்தது.
It was only the grace that protected me alive.
அதுபோல நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில எண்ணி பாக்கும்போது நமக்கு ஆண்டவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது.
If you look at each and everyone's life, it is only the grace that has been sustaining and upholding. unfolding.
உலகத்துல நடந்த பல காரியங்களை பார்க்கும்போது பாருங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்ல அப்படியே இறந்து போறாங்க.
We look at a lot of instances that has been taking place in this world. A person who's been who's met with an accident, he dies in the same spot.
அநேக காரியங்களை நான் பார்க்கறேன். ஹஸ்பண்ட் கணவன் மனைவி போறாங்க, ரெண்டு பேரும் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வாண்டு போறது பார்க்கறோம்.
You'll be looking at a lot of time where husband and wife travels together and they die in the on the spot.
ஆண்டவர் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமா நம்ம பாதுகாக்கிறார்.
How miraculously the Lord has been protecting us.
அப்ப இங்க நோவாவுடைய கண்களில, ஆண்டவருடைய கண்களில நோவாவுக்கு கிருபை கிடைத்தது.
But Noah found grace in the eyes of the Lord.
அங்க மத்தேயு 1:28 சொல்லும்போது, மரியாளே வாழ்கை என்று நீ கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளென்று சொல்லியிருக்கு. கிருபை பெற்றவளே வாழ்கை.
In Matthew chapter 1:28 it has been told telling that O Mary who found the favor in the eyes of the Lord you hail unto you.
அப்போ தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது.
It is only the grace of the Lord that has been protecting us.
அந்த கிருபை இல்லாம இருந்தா நாம் இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது.
If we do not have the grace of the Lord it is impossible to lead the life in this world.
இரண்டாவது 6:9 படிக்கும்போது,
If you could read in chapter 6 and verses 9
அந்த நோவா குறித்து பார்க்கும்போது அவன் நீதிமான் உத்தமன் சொல்லப்பட்டிருக்கு.
It says about characteristics of Noah who says to be a just man and a perfect
ஆண்டவரிடத்தில் கிருபை கிடைக்க வேண்டுமானால் அவன் எப்படி இருந்தான்? அவன் உத்தமனோ நீதிமானுமா இருந்தான்.
If a man will have to receive the grace from the Lord he was a just man and he was upright man.
அப்ப தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஜீவன் எப்படி உத்தமமாய் நீதிமானாய் நாம் காணப்படுகிறோமா?
How is our life? Are we leading a righteous life or are we leading upright life?
அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய இடத்துல கிருபை வைப்பார்.
Then only the Lord will give us a grace for us.
அந்த நோவாவுக்கு கிருபை கிடைத்த போல நமக்கும் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்.
As Noah received the grace from the eyes of the Lord likewise even we will also receive the grace from the Lord.
ஆகினால் தேவனுடைய ஆண்டவர் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல நமக்கும் கிருபை கிடைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும்.
Dear children of Lord, as Noah received the grace from the eyes of the Lord, we should also work strive hard to receive the grace from the Lord.
ஆதியாகமம் 19:19 சொல்லும்போது, ஆதியாகமம் 19:19
Genesis chapter 19 and verses 19
லோத் சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று லோத் சொல்றான்.
Lot clearly said that I found the grace in thy sight.
லோத் உத்தமன் நீதிமான்.
Lot was upright and righteous man.
ஆனால் பிற்பாடு வாழ்க்கையில அவன் அழிவுக்கு நேரா கடந்து போனானு பார்க்கோம்.
And the later days he went into a phase of destruction.
ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை.
Because he did not obey to the word of the Lord.
ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான்.
ஆபிரகாம் obeyed the words of the Lord and he went.
ஆனாலும் லோத்து தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு வழிவிடந்தபடியினால அவன் வாழ்க்கை அழிவுக்கு நேராக கடந்து போனது.
Lot did what he was pleased in it and his life was completely been ruined.
யாத்ராகம 34:6 படிக்கும்போது,
Exodus chapter 34 and verses 6
கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன்.
Our God is a compassionate.
நம்முடைய ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். 34:6
God is gracious, merciful, gracious and long suffering.
அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கிருபை உள்ள தேவன்.
Our God is a graceful God.
அப்ப நாம் தேவ சமூகத்தில் உண்மை உத்தமமாய் பரிசுத்தமாய் காணப்படும்போது ஆண்டவர் நம்முடைய கிருபையை நமக்கு தருவார்.
If we are staying in the presence of the Lord in truth, upright and holiness, the Lord shall give us a grace for us.
அவர் நம்மை கிருபைக்குள்ளாய் வழிநடத்துவார்.
The Lord shall lead us into the grace.
அந்த கிருபை நமக்கு முன்பாக கடந்து போகும்.
The grace will go before us.
ஆகினாலே கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார்.
And the Lord is giving us a grace for each and every day and the Lord is protecting us and leading us.
சங்கீத 26:3 படிக்கும்போது,
In Psalms 26 and verses 3
நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார்.
ஆண்டவர் பாருங்க, அவன் ஜோப் தேவசமுத்திர வேண்டுகிறான், எனக்கு கிருபை வேண்டும் என்று கேட்கிறான்.
He was praying in the presence of the Lord telling that he was asking for the favor from the eyes of the Lord.
ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுக்கிறது நான் பார்க்கிறோம்.
We are able to see that the Lord gave the favor for him.
சங்கீதம் 32:10 படிக்கும்போது,
In Psalm 32:10
கர்த்தரை நம்புகிறவனோ
கிருபை
சூழ்ந்து கொள்ளும்.
கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது.
உமது கிருபையும் உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது.
Withhold not thou thy tender mercies from me, O Lord, let thy loving kindness and thy truth continually preserve me.
அப்ப பாருங்க, உம்முடைய கிருபை எப்பொழுதும் என்னை பாதுகாக்க கடவதுன்னு சொல்றார்.
He says that let your grace always protect me.
அந்த ஆண்டவரே, இந்த இந்த நாட்களிலும் நாம் கூட எவ்வளவு ஆபத்துகளுக்கு நம்முடைய ஆண்டவர் கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது.
There are lots of dangers that would surround us, but it's only by the grace of the Lord that been protecting us.
யோவ வேலிவட்டு பாதுகாத்தது போல
as the Lord made a edge around the Job and protected
நம்மை கூட ஆண்டவர் தேவ தூதனை கொண்டு இந்த கிருபையினாலே நம்ம பாதுகாக்கிறார்.
But say likewise the Lord sends his angels and protected us and protects us by his grace.
நாம் அவருடைய கிருபைக்குள்ளாய் இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராது.
When you are there within the grace there would not be any danger that would come.
எல்லா ஆபத்துகளிலிருந்து கிருபை நம்மை பாதுகாக்கிறது.
From all the dangers the grace will protect us.
இரண்டாவது அவன் நோவா குறித்து பார்க்கும் போது
and the second thing when you look at Noah
நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லுது.
Noah was a man who was always been walking with the Lord.
அங்க இன்னும் ரெண்டு பேர் அப்படி இருந்தாங்க யாரெல்லாம்?
ஏனோக்கு
எலியா அந்த ரெண்டு பேரும் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டாங்க.
Enoch and Elijah was two people who have been taken up by the Lord.
பரிச்சையில யாரும் கேட்டா யாரும் எழுதவே மாதிரி தெரியல.
When it has been questioned and no one writes.
தேவன் பிள்ளைரே உயிரோடு எடுத்து கொல்லப்பட்டவங்க ரெண்டே ரெண்டு பேர் ஏனோக்கு எலியாவ.
There are two people who were caught up alive is only Enoch and Elijah.
இந்த ஏனோக்கு எலியாவும் வெளிப்படுத்தல 11வது அதிகாரத்துல வருவாங்க.
In Revelation chapter 11th chapter this Enoch and Elijah would return back.
இதற்காக வருவாங்கனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியா வருவாங்க.
Why will they come? They will come to the spread the gospel among the people of Israel.
எப்போ வருவாங்க? அந்திகிரிஷ் அரசாட்சியில வருவாங்க.
When will they come? They will come in the period of the antichrist.
ஏனென்றால் யூதர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு ஒத்துக்க மாட்டாங்க.
Because Jews never accept that Jesus as a Messiah.
ஆகையாலே இந்த யூதர்களுக்கு ஒரு தன்னம் கொடுக்கும்படியாய் ஒரு சமயம் கொடுக்கும்படியாய் அங்க என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு பேரும் வருவாங்க.
To give an opportunity to Jews once again this Enoch and Elijah will come back again.
ஏன் எலியா வருவாங்கன்னா இவன் ஒரு முறை ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பாய்வதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
Why is Enoch and Elijah coming back? It is because a person should die and he should be partaker in the judgment and that is the reason they come and they die here.
ரெண்டு பேரும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க உரத்துல வந்து அவங்க மரித்து தான் ஆக வேணும்.
These both the people were taken up alive, they will have to come to the earth and they will have to die.
ஆகையாலே அந்திகிரிஷ் அரசாட்சியில வந்து 3.5 வருஷம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க.
They will come in the period of antichrist and they will spread the gospel for 3.5 years.
அவங்க பிரசங்கம் பண்ணினதுனால
after they preach
அந்த பிரசங்கத்தை கேட்டு
they will listen to the preaching.
Among
the Jews,
144,000 பேர் பாதுகாக்கப்படுவாங்க.
Around 1,44,000 of people they will be protected.
142 வெளிப்படுத்தல ரெண்டு இடத்துல இருக்கு.
144,000 is been told in two places.
14வது அதிகாரத்துல இருக்கு, 7வது அதிகாரத்துல இருக்கு.
It is there in Revelation chapter 7 and also in Revelation chapter 14.
இந்த 14வது அதிகாரத்துல தான் இந்த 144,000 பேர் வராங்க. ஆனா யூதர்கள் மட்டும்
In chapter 14 it has been told telling that 144,000 only Jews are coming in this passage.
அந்த 12 கோத்திரம் இருக்கு பாருங்க, யாக்கோபுடைய 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கு 12,000 வீதம், 144,000 அந்த 14 வரை வெறும் யூதர்கள், வேற யாரும் கிடையாது, ஒன்லி யூதர்கள் மட்டும்.
Jacob's son, which is the 12 tribes, for each and every tribe around 12,000 of people, when you add everything it will become
144,000.
In the chapter 7 and the
144,000
among the whole earth the people that has been gathered is going to be
144,000.
They are the people wherever the lamp of God would go, they will follow him.
ஆண்டவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவங்க,
they are the people who have been cleansed by the blood of the Jesus.
அவங்க 144,000 உலகம் முழுவதிலும் இருந்த பரிசுத்தவான்கள்.
It is among the entire world the saints of the Lord who has been counted for 144,000.
ஆகினால தேவனுடைய பிள்ளை இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லி.
Noah was a man who was always been walking with the Lord.
முடியும் போது நாமும் கூட அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் என்ன செய்யணும், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்படும்.
Before the preaching gets over we should also be in a state where that we will also walk with the Lord.
ரோமர் 5:8 அதிகாரத்தை படிக்கும் போது,
in Romans chapter 5 and verses 8
கொஞ்சம் சீக்கிரம் படிங்க.
But God commanded his love towards us in that while we were yet sinners Christ died for us.
அந்த நாம் பாவிகளாக இருந்ததுல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார்.
While we were yet sinners Jesus Christ died for us.
அது ஆண்டவருடைய கிருபை தான்.
It's only his grace.
ஏன்னா நாம் பாவிகளாக இருந்தோ நம்மை ஆண்டவர் ரட்சித்தார்.
Because once we were sinners the Lord saved us.
நாம் செய்த நன்மையினால் அல்ல.
It's not only not by the good things that we did.
நாம் பரிசுத்தவான்களாக இருந்ததுமா அல்ல.
It is not that we were leading a holy life.
பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்.
When we were a sinners that was the time the Lord saved us.
அது ஆண்டவருடைய கிருபை தான்.
It's only his grace.
இந்த கிருபையினால்
Only by His grace we have been saved.
So each and every day the
grace has been protecting
us. In Genesis
chapter 12 and verses
1 the Lord
commanded to go to the place where He shows.
Abraham
immediately left.
அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருப்போம்?
In our life how are we?
ஆண்டவர் நம்மிடத்துல கூப்பிடும்போது நாம் கடந்து போவோமா?
If the Lord could call us, can we are we in a state to move?
ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோமா?
Are we obeying to the word of God?
ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும்போது ஆண்டவர் நம்மளுடைய கிருபையினால நம்மை பாதுகாக்கிறார்.
When you obey to the word of the Lord should protect us by his grace.
ஆதியாகமம் 15:6 படிக்கும்போது
In Genesis chapter 15 and verse 6
அவன் கர்த்தரை விசுவாசித்தான்
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க அங்க ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
Abraham believed in the Lord and he counted it to him for righteousness.
பாருங்க ஆண்டவர் ஆபிரகாம் பாருங்க விசுவாசி ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே விசுவாசித்தான்.
Abraham was a man whatever was been told by the Lord he always believed in the Lord.
பவுரப்போஸ்டன் எடுக்கும்போது
looking at the Paul the apostle
ஆண்டவர் பிடித்த வார்த்தையில உடனே அவன் கடந்து போனானு பாருங்க.
The moment he was caught he left everything and he went.
ஆண்டவர் ஊழியத்துக்காக கடந்து போனான்.
He went for the Lord's ministry.
அவர் ஊழியம் ஜீவன் முழுவதும் ஆண்டவர் ஊழியத்துக்காக செலவழித்தான்.
The entire life he spent his whole life for the ministry of the
Lord. எல்லா ஓத்திரங்கள் பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தான்.
He suffered in all troubles and tribulations and all in infirmities.
அவர் எல்லா துன்பங்களையும் எனக்கு போதும் என்று அவன் சொன்னதில்லை.
He did not say it is enough in his troubles.
எல்லா ஓத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டான்.
He suffered all the troubles.
காரணம் என்ன?
Because
ஆண்டவரை பிடித்தபடியால ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தான்.
Because the Lord caught hold of him and he started to minister to the Lord.
காரண ஆண்டவரே நேரடியாக அவனுக்கு வெளிப்படுத்தினார்.
It is because the Lord himself directly went and spoke with him.
சீஷர்கள் 3.5 வருஷம் சீஷர்கள் கூட இருந்த சீஷர்கள் கூட இந்த மாதிரி கஷ்டப்பட்டது கிடையாது.
The disciples who were with the Lord Jesus Christ they never suffered like this.
அது மாத்திரமல்ல ஆண்டவருக்காய் என்ன பாடுபட வேண்டும் எல்லா பாடுகளையும் பட்ட ஒரு மனுஷன் தான் பவுல் அப்போஸ்தலன்.
Paul the apostle was a man who suffered for the Lord let it be it whatever be the suffering.
அவன் சொல்றான் நான் என்னோடு இருந்துட்டா என்னுடைய சொந்த கையில உழைச்சதுன்னு சொல்றான்.
He says that everything that I earned is by my own hands.
அவன் உழைச்சி அவன் சாப்பிட்டான் அவன கூட இருந்தவன் சாப்பிட்டாங்க ஊழியம் செய்தான்.
He ate, the people who was with him ate and he also did the ministry.
That is the apostle ஊழியம்.
And that is what is called to be the apostle ministry.
ஆனா இன்னைக்கு நீங்க அப்போஸ்தல ஊழியம் தெரிஞ்சினா எல்லாம் பணம் பணம் பணம்னு தான் அப்போஸ்தல ஊழியம்.
If you could look into these ministries of apostle they always only they run behind the money.
ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசித்து கடந்து போறதுதான் அப்போஸ்தல ஊழியம்.
People who believe in the Lord and people who follow the Lord that ministry is called to be the apostle ministry.
யாரிடத்தில் பணம் எதிர்பார்க்காதபடி எதை எதிர்க்காதபடி ஆண்டவரை எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறதுதான் அப்போஸ்தல ஊழியம்.
They do not go for money they only trust in the Lord and they go do the ministry.
Agina devudulle aandavarulle aandavara nambi viswasithu kadandu ponanga.
People the children of the Lord will always believe in the Lord and they always follow the Lord.
Avargal kashtapettanga.
They suffered.
Vedanapettanga.
They were troubled.
Suvishesha prasikithanga.
They were able to preach the gospel.
Aandavarku uttama saakiya jeevithanga.
They were able to lead uprightly.
Nithya rajyathin nera kadandu ponanga.
They were able to enter into the eternal kingdom.
Nammude vaalkana kuda
even in our life
aandavarude vaarthaiku nam keelpadiya venum.
When we have to obey to the word of God.
இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது கிடையாது.
But nowadays a lot of people do not obey the word of God.
சுவிசேஷத்தை கேக்குறோம் பிரசங்கத்தை கேக்குறோம் எல்லாம் கேக்குறோம்.
We listen to the gospel, we listen to the preaching and we listen to everything.
எங்க ஊர்ல நாங்க ஆரம்ப காலத்துல ஜெபம் பண்ணுவாங்க.
In our places at the early days they would pray.
ஆண்டவரே ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு விடாதபடி செய்யுங்கபாங்க.
They say that Lord we should not listen through one ear and it should not get into the it should not get out of through the other ear.
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு.
In today lot of lot people's life are like this.
இந்த காதுல கேக்குற அப்படியே போயிருது அந்த காதுல நிக்க மாட்டேங்குது.
They listen to one ears and that those things get exits to the other ear nothing is staying inside.
ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிய வேணும்.
You will have to incline your ears to the Lord's word and you will have to obey to the Lord's word.
கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்.
When you obey to the Lord's word that is the time you will receive the Lord's blessing.
அப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை அந்த ஆண்டவர் கிருபைக்குள்ளாய் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
Each and every day we should protect ourselves within the grace of the Lord.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்.
The Lord brought the people of the Lord brought the Israelites into the wilderness.
எதற்காக கொண்டு வந்தார்?
What was the reason he brought there?
ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளர்கிறார்களா வருகிறார்களா நடக்கிறார்களா பார்க்க முடியாது ஆண்டவர் கொண்டு வந்தார்.
The Lord wanted to see whether they believe in the Lord they have trust in the Lord and that was the reason the Lord brought the Israelites into the wilderness.
40 வருஷம் அவர் மன்னாவினால போஷித்தார்.
For 40 years the Lord fed them with manna.
ஒரு வேளை செய்தது கிடையாது. 40 வருஷம் ஒரு வேளை ஒருவரும் செய்தது கிடையாது.
For 40 years not even a single man worked.
ஆண்டவர் மன்னாவினால போஷித்தார்.
The Lord fed them with manna.
மன்னா போஷித்தாலும் மன்னா ருசித்தாலும்
the Lord they were fed with manna no they tasted the manna.
இந்த மன்னா எதற்கு என்று முறுமுறு இருந்தத நாம் பார்க்கிறோம்.
We were able to see they they started a murmur for the manna.
தேவன் பிள்ளை இன்றைக்கு இஸ்ரவேல் புதிய ஏற்பாடு இஸ்ரவேலாய நாமும் கூட இப்படி முழுமுறுக்கிறவர்களாய் தான் காணப்படுகிறோம்.
We being the Israel being the new testament Israelites we are also murmuring for a lot of things.
ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது ஒரு சின்ன வியாதி வரும்போது ஒரு சின்ன நெருக்கம் வரும்போது உடனே ஆண்டவரை குறை சொல்றோம்.
When there is a small trouble or a small disease or a small affliction we started to murmur to the Lord.
பாக்கியராஜ் இப்ப நம்ம இதுல பாட்டு நடத்துறோம்னு சொன்னார்.
Brother Bakiraj was telling when we during the worship
நாம் ஏதாவது ஒரு குறை வந்தேனா ஆண்டவரை குறை சொல்றோம்.
If there is some problem we started to complain to the Lord.
ஆனால் நம்முடைய ஜீவிதத்துல குறையை நாம் காண்கிறது இல்ல.
But we do not look into the shortcomings of our life.
நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேணும்.
We should first introspect and see
என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்குது.
Lord what is the shortcoming in my life?
இந்த தடை என்ன காரணம்?
What is the hindrance of it?
இந்த காரியத்தை இந்த தடையை நாம் உஜாரித்து தேவசபையில ஒப்புராகும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நாம் வாய்க்க பண்ணுவார்.
When you know the hindrances and when you go and confess in the presence of the Lord shall remove everything.
ஆகவே தேவசபையில நாம் உண்மை உத்தமமாய் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும்.
We should be holy upright and righteousness in the presence of the Lord.
பாருங்க கண் தண்ணீர் இல்ல ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவர் சொல்ற கண்மலையை பார்த்து பேசினார்.
There was no water. The people started to murmur to the Lord and the Lord commanded Moses to speak with a rock.
மோசேக்கு பயங்கர தொந்தரவு. மோசேயை போட்டு உத்தரவிடுறாங்க.
The Moses was at was in great anguish and people started to torment him.
ஆகையால மோசே என்ன பண்றாரு? கண்மலை அடிச்சிட்டாரு.
But what did Moses do? Moses just hit the rock.
கண்மலை அடித்தபடியால
the moment he hit the rock
தண்ணி வந்தது.
The water came.
கண்மலை ஆண்டவர் சொன்னாரு கண்மலை பார்த்து பேசதான் சொன்னாரு.
The Lord commanded Moses to speak with the rock.
மோசே கண்மலை அடித்தாரு.
But Moses hit the rock.
ஆகையால கானானுக்குள்ள அவர் பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு.
He was not able to enter into the Canaan.
அந்த தேவனுடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேள்விப்படிய வேண்டும்.
Whatever the Lord says we have to obey to it.
பரிசுத்த மோசே பாருங்க பரிசுத்தவான் நீதிமான் உத்தமன்.
Moses was a righteous man, upright man, as he was a holy man.
தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன்.
He was a man who pleased, he was pleased by the Lord and he always does the will of the Lord.
தேவனோடு முகமுகமாய் பேசினவன்.
He was a man who spoke with the Lord face to face.
10 கட்டளைகளை வாங்கினவன் மனுஷன்.
He was a man who received the 10 commandments.
அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அங்க கானானுக்குள்ள போக முடியல.
But these sort of these saint of man was not able to enter into Canaan.
ஆகினால் தேவனுடைய ஆண்டவர் சொல்லுவதை நாம கேட்கணும். மீறி நாம போக கூடாது.
We should always obey to obey what the Lord says. We should not overrule it and go.
சவுல் எடுத்துங்க.
Look at Saul.
Saul ராஜா.
Saul the king.
அப்ப சவுல் சொல்லுங்க பவு சாமுவேல் சொல்லுகிறார்.
Samuel said
அந்த அமலேக்கியரை நீ என்ன மடங்கடித்து அழித்து போடு என்று சொல்கிறார்.
He says that you will have to completely destroy the Amalekite.
ஆனா அந்த சவுல் என்ன செய்கிறார்?
But what did Saul say?
அவன் என்னன்னா அதுல முதல் தரமானதை எல்லாம் வச்சுக்கிறார்.
He kept everything every for the first coming
and the second தரம் மூணாம் தரத்தை எல்லாம் அழித்து போடுகிறார்.
And the other second and third thing when
1 சமூகம் 15 3ல என்ன வரும் பாருங்க அங்க அழிப்பு போடுகிறார்.
He destroyed the other things.
சாமுவேல் வராரு.
Samuel came.
கேக்குறாரு.
Yes.
அவன் சொல்றா இல்ல நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே நான் செய்துட்டேன்னு சொல்றாரு.
And Saul replied back telling that what you had commanded me to do I have done it.
பாருங்க தேவசமுத்தல போய் சொன்னா.
He lied in the presence of the Lord.
அப்ப சாமுவேல் கேக்குறாரு.
Samuel
அங்க கேக்குற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்னன்னுங்கறார்.
He asks what is the voice of the bleating that I hear.
அங்க அவன் சொல்றான்.
There he says
பாருங்க இதான் அநேக வேளைகளில் தேவனுடைய இந்த வசனத்தை சரியா நம்ம சொல்றோம். சில வேளைகளில்
பலி
செலுத்தும்படியாய் முதல் தரமானவனை
வைத்திருக்கிறது He says that for your Lord.
அவன் என்னுடைய ஆண்டவர் சொல்ல உம்முடைய ஆண்டவருக்கு.
He did not say that my God. He said your Lord.
பலிசெலுத்தும்படியாக முதல் தரமானதை வச்சிருக்கீங்க.
He says that I have spared the best of everything for your Lord.
அவன் சாமுவேல் சொல்றாரு நான் சொல்றது நீ கீழ்ப்படியலனால உன்னுடைய ராஜ்யவாரம் முடிஞ்சு போச்சுன்னு
சொல்றார். So Samuel replied back telling that you did not obey to my words your reign will complete.
தேவன் பிள்ளை இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட கூடாது.
These sort of things should not be seen in our life.
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா ஆண்டவருக்காக நான் செய்தேன் ஆண்டவருக்காக செய்தேன் நம்ம சொல்ல
anything that has been told by the Lord when you do it never say that I have did these things for the Lord
adhu mari adam kitta kekkrar aanduvar
the Lord went and asked Adam
yappa nee indha kaniya pushichaa nu kekkrar
he went and asked did you eat the fruit fruit.
அங்கேயும் அவன் சொல்ல காரியத்தை பாருங்க.
Look what he replied.
ஆண்டவரே,
Lord,
நீர் எனக்கு தந்த இந்த இந்த ஸ்திரி எனக்கு தந்தார்.
He said that the woman whom you gave to me, she gave this fruit.
அப்ப என்ன அர்த்தம்னா?
What is the meaning of it?
ஆண்டவர் செய்த தப்பு.
What the Lord has done is wrong.
பாருங்க, தன் தான் செய்தது நல்லது, ஆண்டவர் செய்தது குறை அப்படி சொல்றதை நான் பார்க்கிறேன்.
We are able to see that the what he has done is right and what the Lord has done is wrong.
பாருங்க, அதாவது சரி சௌகரி தந்தா நான் சாப்பிட்டேன்னு சொல்லாம நீர் கொடுத்ததான அந்த சௌகரி எனக்கு தந்தா நான் சாப்பிட்டேன்.
He did not say this woman gave a night ate. He said the woman whom you gave to me, she gave the fruit.
அப்படி தான் ஆண்டவர் தேவனுடைய அநேர் இப்படி தான் ஆண்டவர் குறை சொல்லுகிறது, இப்படி தான் குறை சொல்லிட்டு
இருக்கு. And that is the same, that likewise even us, we will always complain the Lord.
அதனால இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில காணப்பட கூடாது.
These sort of things should not be seen in our life.
அடுத்தது பாருங்க,
the next thing we could see,
அவன் ஆண்டவருக்கு கடினமான காரியத்தை செய்கிறான்.
He was able to do things that is very tough for the Lord.
அதாவது கடினமான காரியம் தானா, ஆண்டவர் கீழ்ப்படிந்து செய்கிறான்.
If it's going to be tough job, he does obeying to the word. ஆண்டவர்
நீர் கொப்பேர் மரத்தினால ஒரு பேரை உண்டாக்குங்கிறார்.
The Lord asked him to make an ark using the coffer.
உன்னுடைய குடும்பம் பிழைக்கும்படியாக.
For your family to be protected.
உடனடியாக அவன் பாருங்க அப்படியே அந்த கொப்பேர் அந்த கொப்பேர் மரத்தின்
immediately he obeyed and he made an ark of coffer.
எத்தனை வருஷமா 120 வருஷமா அவன் அந்த பேரை உண்டு பண்ணி இருக்கான்.
For around 120 years he was building the ark.
120 வருஷம் பிரசங்கித்தான்.
For 120 years he was preaching.
ஒருவர் ரட்சிக்கப்படல.
But no one was saved.
அவங்க குடும்பம் மட்டும் 8 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க.
But only his 8 people were been saved.
அந்த 8 பேர் மட்டும் பேளைக்குள்ள பிரவேசித்தாங்க.
These 8 people were entered into the ark.
அந்த 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க.
8 people were been protected.
தேவனுடைய ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியத்துக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிவர்களாய் காணப்பட
வேண்டும். So dear children of the Lord, we should obey as what the Lord has commanded us to do.
ஆதியாகமம் 6:22 வசனத்தை படிக்கும்போது,
When you look
6:22
நோவா அப்படியே செய்தான்.
7:15 அதாவது கொப்பேர் மரத்தில் ஆண்டவர் அது பின்னால் நோவா அப்படியே செய்தான் இருக்கு. அதாவது என்னன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே கொப்பேர் மரத்தினால் பேரே உண்டு பண்ணான்.
What the Lord has commanded him to do, he prepared an ark using the coffer.
கஷ்டமான காரியம் அந்த பேரே உண்டு பண்ணது கஷ்டமான காரியம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்ன உடனடியாக விசுவாசித்து அந்த கொப்பேர் மரத்தினால் பேரே உண்டு பண்ணினான்னு
பார்க்கிறோம். Building an ark was a difficult task, but since the Lord has commanded him to make an ark, he made an ark using the coffer.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட கனமான காரியத்தை சொல்லலாம், ஆனா ஆண்டவருக்கா நான் செய்தா ஆக வேணும்.
If the Lord shall give us these sort of tasks for us, but for the Lord we'll have to do it.
அது செய்யறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், வேதனை வரலாம், ஆனாலும் கூட ஆண்டவருக்காக நான் செய்தா ஆக வேணும்.
When you do these things for the Lord, there will be some sort of troubles and tribulation that you will have to face, but you will have to endure it and you'll have to do it.
ஆண்டவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினா அவர் ஜீவனை கொடுத்து நம்ம உயிரோட நம்ம பாதுகாத்து இருக்கிறார்.
But the Lord has shed his blood and the Lord has given his life and the Lord has protected us.
அடுத்தது பார்க்கும்போது அவன் விசுவாசித்து அவன் என்ன பண்ணாங்க, தன் குடும்பத்தை பாதுகாக்க பார்க்கிறான்.
He believed and he protected his family.
எப்படி என்ன, அவன் அந்த குடும்பத்தை மீட்கும்படியான கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான்.
He received the grace to redeem his family.
எபிரேயர் 11:7 வசனத்தை படிக்கும்போது,
In Hebrews chapter 11 and verse 7,
தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக அவன் பேரை உண்டு பண்ணினான்னு
பார்க்கிறான். It has been written telling that to save this save his family, he prepared this ark.
பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக
to save his family.
ஏனா வேற யாரும் வரவே இல்ல, 120 பிரசங்கம் பண்ணி ஒருவர் ரட்சிக்கப்படல, தன்னோட குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது.
For 120 years he was been preaching and no one turned up, only his family was been saved.
எப்படி இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும், அந்த குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது.
Only his family was saved.
எப்படி ரட்சிக்கப்பட்டது?
How were they been saved?
அவன் கூப்பிட்ட மாத்திரத்துல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கடந்து வராங்க.
The moment he called is all his children came up.
பாரு, மூணு பிள்ளைகளும் அவன் மனைவிகளும் கடந்து வராங்க.
His three children as and their wife came.
அவங்க ஆறு பேர், இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர், எட்டு பேர் உள்ள போறாங்க.
Is they the six of them and the husband and wife enter into the ark.
ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க.
But look into your life.
நாம் இப்படி ஒரு 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 அப்பா பிள்ளைகளை கூப்பிடுவீங்கல,
if the father is calling to for a child,
அப்படி வச்சு கூப்பிட்டான் வச்சு கொடுங்க, எத்தனை பேர் வருவாங்க?
If the father could call in such a situation, how many would turn up?
தன்னுடைய பிள்ளை ஒருவேளை வரலாம்.
His child would come.
மனைவி வர மாட்டா.
But the wife cannot come.
மனைவி வந்தா,
if the wife would come,
மகன் வர மாட்டான்.
The son will not come.
நம்முடைய நிலைமையில பாருங்க, குடும்பத்துல நீங்க இந்த இப்ப நடக்கிற காரியம் தான் இது, பிராக்டிக்கலா நடக்கிற காரியங்களை யோசனை பண்ணி பாருங்க.
These are the things that's happening in a practical way.
நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு?
How is the family?
நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு ஒற்றுமை இருக்கா?
Is there unity in among the family?
நம்முடைய குடும்பங்கள்ல கீழ்ப்படிதல் இருக்குதா?
Do we have obedience in our family?
அப்பா சொல்ற பிள்ளை கேக்குறாங்களா?
Is the child listening to the voice of the father?
அப்பா சொல்ற பிள்ளைகள் கேட்டாச்சுனா இங்க இவர் நோவா சொன்ன போல எல்லாரும் அந்த பேளை கூட பிரவேசிச்சு பாருங்க.
If the child could listen to the words of the father, this every as Noah has said, everyone can enter into the ark.
நீ 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருவர் ரட்சிக்க விடல.
For 120 years the gospel was being given and no one was being saved.
அதான் இந்த நாட்களில அப்படி தான் நம்ம குடும்பங்கள்ல அநேக ரட்சிக்கப்படாத காரணம் இதான்.
Those days our families are not saved because of these things.
ஏவளவு பிரசங்கம் பண்ணினாலும் ரட்சிப்பு இல்ல.
Those they were been given gospel, lot of people were not been saved.
காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது இல்ல.
Because they did not obey to the word of God.
அந்த கீழ்ப்படியது இல்லாவிடினால தான் எல்லாமே தாறுமாறா போகுது.
Because due to the disobedience everything were turned up topsy turvy.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும்.
You will not obey to the word of God.
ஆதாம் பாருங்க சொன்ன ஆபிரகாம் பாத்து நீ காண்பி தேசத்துக்கு போனா உடனே கடந்து
போயிட்டார். The Lord told Abraham to go to the place what the Lord showed, immediately left to the place.
இன்னைக்கு நம்முடைய பிள்ளையல நீ என்ன இடத்துக்கு போன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்களே யோசித்து பாத்து.
You think and see if you ask your child to go to this place what would the reply be?
ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாது எங்கன்னு தெரியாது எந்த தேசம் தெற்கே வடக்கே மேற்கே கிழக்கே எதுவும் தெரியாது.
Abraham did not know where the place was it in the north or south or east or west, he did not know.
நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனானே அவங்க உடனே போயிட்டார்.
The Lord said that go to the place where I show and immediately left.
பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சாங்க.
The saints of the Lord will always obey to the word of God.
நாமே அப்படி தான் ஆண்டவர் நம்மை தான் வச்சிருக்கார். நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார்.
The Lord has kept us in this world so that we will have to obey to the word of God.
அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்கிறார்.
The Lord has kept us in this world with good health and good strength.
அவருடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது.
Each and every day it is grace that has been protecting us.
எவ்வளவு ஆபத்துகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார்.
There are lots of times we were into dangers, it is only the grace that has been protecting us.
ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது.
It is only the grace that has been protecting us.
ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும்.
When you obey to the word of when you obey to the Lord, this grace will protect us.
1 கொரிந்தியர் 1:31 படிக்கும் போது
when you read in 1 Corinthians chapter 1 and verse 31
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
By the Lord God has made us unto us wisdom and righteousness and sanctification and redemption.
ஆண்டவர் நம்மை மீட்கிறவராய் வந்தார்.
Our God is a God who came to redeem us.
பாவத்தில் அக்கிரமத்தில் அமிழ்ந்து கிடந்த நம்மை.
When I was in the infirmities and in sin.
நம்மை மீட்கும் பொருளாய் மீட்பராய் அவர் வந்தார்.
The Lord came us to redeem us.
நம்மை வந்து மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார்.
The Lord came, redeemed us and made us to be his children.
1 சாமுவேல் 30:18 படிக்கும்போது
In 1 Samuel chapter 30 and verse 18
அங்கே பாத்தீங்கன்னா தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் சொத்து சுதந்திரம் எல்லாம் பெரிசுல கொண்டு போயிட்டாங்க.
All the is in
இது தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம்
David's family, wife, everyone was been taken as slaves by the king.
அவன் பாத்தீங்கன்னா அழுவான். அவன் என்னன்னா அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுகிறனா காணப்பட்டான்.
David was a man who could cry and lament.
அந்த ஆண்டவர்ட்ட கேட்டான்.
He went and asked the Lord.
அவன் மீட்டுக் கொள்வான்னு சொன்னார்.
The Lord said I would redeem them.
அவன் எடுத்து போன அத்தனை அப்படியே மீட்டுக் கொண்டு வந்தான்.
The thing that was been taken, everything was returned back.
காரணம் தேவனுடைய பிள்ளை இருந்தபடினாலே ஆண்டவர் உதவி செய்தார்.
Because he was the child of the Lord, that was the reason the Lord helped him.
நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போனால்
When we are the children of the Lord,
and namakka yuddham pannuvar,
the Lord shall fight the battle for us.
Moses said, "Sonnar nee summa iru naan unakka yuddham pannuven."
The Lord commanded, Lord said to Moses telling that I shall fight your battle and you shall be at rest.
Joshua said, "Sonnar Moses irundha pola unnodu kuda naan irupen endru Joshua kitta aandavar sonnar."
And also the Lord told Moses, Joshua telling that as I was with Moses I shall also be with you.
Yesaya 52 padikkumbodhu
in Isaiah chapter 50 and verses 2
மீட்கப்படாதபடிக்கு என் கரங்கள் குறுகி போயிட்டோன்னு ஆண்டவர்
கேக்குறாரு.
நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பெல இல்லாம போயிற்றோ, இதோ என் கண்டிடத்தினாலே கடலை வச்ச பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றன.
Wherefore when I came was there no man, when I called was there none to answer, is my hand shortened at all that it cannot redeem, or have I no power to deliver? Behold, at my rebuke I dry up the sea, I make the rivers of a wilderness, their fish stinketh because there is no water and dieth of thirst.
ஆண்டவர் கேக்குறாரே உங்களை மீட்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போயிட்டேன்னு கேக்குறாரு.
Yeah, the Lord asked that is my hand shortened at all that I could not redeem you.
ஆண்டவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது.
The Lord his hands has always been stretched.
உங்களை கிருபை செய்யும்படியா ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கு.
The Lord hands have been stretched to give grace for you.
ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் கை குறுகி போயிட்டேன்னு நாம்
நினைக்கிறோம். But what do we think? We always think that the Lord's hands have been shortened.
ஆண்டவர் சொன்னாரு கை குறுகி போகவில்லை.
But the Lord replied by telling that my hands are not been shortened.
உன்னை பாதுகாக்கும்படியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா என் கரங்கள் நீட்டும்படியா இருக்கிறேன் ஆண்டவர்
சொல்லுகிறார். The Lord says that my hands are stretched forth to bless you.
அடுத்து
next thing
அவன் அந்த நோவா செய்த காரியம்
the thing that was done by Noah
வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம்.
We are able to see he preached up for the judgment that is going to turn up.
2 பேதுரு 2 5வது வசனத்தை படிக்கும் போது
Second Peter chapter 2 and verses 5
அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசி உடையவர்களாய் தந்திரமாய் வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாளத்தை
வரப்பட்டு பாருங்க அங்க நோவா 8 பேர் தான் பாருங்க பெரிய ஆபத்து வருது ஆனா ஜலப்பிரளயம் வருது ஆனா அந்த 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க.
Noah, there was a great flood that came up, but only Noah and 8 persons have been saved.
Noah preached telling
that there is going to be end for the world and there is going to be a great destruction.
யாரும் அதை கேட்கவில்ல ஆனா அவருடைய குடும்பம் மட்டும் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க.
But none listened, only his family accepted the gospel.
அது அவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க பாருங்க.
And we are able to see they were the only people who have been saved.
சங்கீதம் 9:8 படிக்கும் போது
in some Psalm chapter 9 and 8
அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார்.
And he shall judge the world in righteousness, he shall minister judgment to the people in uprightness.
அங்க பாருங்க உன்னையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் நீதியாய் நியாயம் செய்வார்.
For people who are true to the Lord, then the Lord shall judge them in a righteous way.
அப்ப ஆண்டவர் தேவனுள்ள ஆண்டவர் நியாய தீர்ப்பு நீதியுள்ள நியாய தீர்ப்பா இருக்கும்.
The Lord's judgment is always righteous.
ஆண்டவர் சீக்கிரமாய் வர போகிறார்.
The Lord's is going to come soon.
நியாய தீர்ப்பு வர போகிறது.
The judgment is going to come soon.
அதனால நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும்.
We will have to be more careful.
அந்த நியாய தீர்ப்பு தப்பிக்கொள்ள வேண்டும்.
We will have to escape from the judgment.
அந்த நியாய தீர்ப்பு தப்பிக்கொள்ள வேண்டுமானால்
to escape from the judgment
இந்த பரிசுத்த அதாவது மனவாட்டி சபையிலே நாம் எடுத்துக்கொள்ளவர்களாக காணப்பட
வேண்டும். You should be seen as a people who will be caught up in the bridal church.
இல்லென்றால் நியாய தீர்ப்புக்குள்ளாய் நாம் வர வேண்டியிருக்கும்.
Or else we will have to enter into the judgment.
ஆகினால் தேவனுடைய ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பற்றிக்கொள்வோம்.
Let us keep up the grace for each and every day.
வெளிப்படுத்தல் லேவியராகமம் 19 15 படிக்கும் போது
in Leviticus chapter 19 and verse 15
நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக.
பாருங்க நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக.
It has been told telling that in righteousness shall thou judge thy neighbor.
தேவனுடைய இந்த உலகத்துல பாருங்க எங்க இருந்து நீதியே கிடையாது.
When you look at the entire world there is no righteousness.
நியாயமே கிடையாது.
There is no judge.
எங்க பணம் இருக்குறதோ அங்க தான் நீதி அங்க தான் நியாயம்.
Where there is money there is only the righteous thing and upright.
ஆனால் பாருங்க எளியவனுக்கு நீங்க நீதி செய்ய கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And the Lord says that you should not respect the person of the poor.
நாம் எல்லாருக்கும் நீதி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
You should be seen as a people who could righteously judge everyone.
நம்மளே ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி.
Our Lord is a righteous judge.
அவர் நீதியாய் நியாயந்தீர்ப்பார்.
He shall judge us in a righteous way.
அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட நீதியாய் நியாயந்தீர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
We being the children of the Lord, we should also judge the people in righteous way.
நாம் எப்படிப்பட்டதான ஒரு நிலவரத்திலே நாம் காணப்பட கூடாது.
We should not be stay in any standard.
ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட
வேண்டும். We should be seen as a people who could obey to the Lord and who could always be with the Lord.
எபிரேயர் 9:27 படிக்கும் போது
Hebrews chapter 9 and verse 27
9:27
Hebrews chapter 9 and 27
அன்றியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார்.
But into the second, when the high priest alone, once every year, not without the blood, which he offered for himself and for the errors of the people.
ஆண்டவர் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
the Lord Jesus Christ,
நமக்காக பலியாகி,
he offered as a sacrifice.
அவர் உயிரோடு எழுந்து,
he arose.
அந்த மகாபரிசுத்தலத்தில்,
in the most holy place,
பிரவேசித்து,
he entered.
பிரதான ஆசாரியனால் முடியாததை கூடாததை அவர் செய்து முடித்தார்.
He did the thing that was also not been done by the chief priest.
எப்படியானால்?
Because how?
பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்தல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போவான்.
Only the chief priest can enter into the most holy place once a year.
எதற்காக போறான்?
Why does he enter?
அவனுக்காகவும் சபையினுடைய பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணும்படியாய் பலி செலுத்தும்படியாய் உள்ளால
போகிறான். He will enter into the most holy place for the sacrifice of his sin and the sin of the entire church.
வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான்.
He'll only enter the most holy place once a year.
ஆனால் அதற்கு ஒரு முடிவு இல்லை.
But there was no end for it.
ஏனென்றால் பிரதான ஆசாரியனுடைய அவருடைய ஜீவியமும் சரியடையாது.
Because the life of the chief priest is also not good.
அவருடைய ஊழியமும் சரியில்லை.
His ministry is also not good.
ஆகினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரையின் வழியாக பிரவேசித்து ஒரே தடவையாக பரிசெலுத்தி அந்த பிரமாணத்தை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம்.
We are able to see that the Jesus Christ shed his blood and for one for all he made the error for all the people.
இந்த பிரதான ஆசாரியனை வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போய் பலி செலுத்தியது. ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்திட்டே வருகிறான். அதுக்கு முடிவு இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரையின் வழியாக போய் ஒரே தடவை அந்த பலி எல்லாம் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம்.
The chief priest will always offer for once a year, that there is no end for it, but our Jesus Christ, we went over the veil and he offered himself as a living sacrifice.
ஆகினாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்போது எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சன மேலே இருந்து கீழே ரெண்டாய் கிழிந்தது.
And that was the reason when the Jesus Christ said finish, the veil of the temple that tore from top to bottom.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய திரையின் வழியாய் ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
For us, so the Lord has paved a way for us through the veil.
அதுவரையிலும் பிதாவை தரிசிக்க முடியாத நமக்கு,
for people who were not able to see the father,
நாம் பிதாவை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு ஒரு வழியை ஆயத்தம்
பண்ணியிருக்கிறார். To see the father, Jesus Christ paved a way for us.
ஆகினால்தான் பிதாவோடு நாம் பேசலாம்.
And that is the reason we will be able to speak with the father.
பிதாவோடு விண்ணப்பங்களை வைக்கலாம்.
We can go and keep our petitions to the father.
இயேசு கிறிஸ்து பலி செலுத்தும் வரையிலும்,
until Jesus Christ was given as as a sacrifice,
யாரும் மகா பிரதான சன்னிதானத்தில் போக முடியாது.
No one can enter into the most holy place.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுடைய மெல்கிசேதேயின் முறையின்படி அந்த திரைச்சீல, அதாவது மகாபரிசுத்தத்தில் நின்று அந்த வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தினார்.
By the Melchizedek, the Lord Jesus Christ paved a way for us and he made us to enter into the most holy place.
ஆகினால் தேவனுடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார்.
The Lord has paved a way for us.
நாம் பிதாவை தரிசிக்கும்படியாக பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்.
The Lord has given us an opportunity to seek the Father.
ஆகினால் பிதாவிடத்தில் எந்த காரியத்தை நாம் பிதாவிடத்தில் சொல்லலாம்.
You can go and say anything to the Father.
ஒருவேளை நாம் நினைக்கலாம்,
oh, you might think about one thing.
பிதாவிடத்தில் நாம் எப்படி போறது?
How can we get into the father?
சீஷர்கள் இயேசு கிட்ட கேட்டாங்க.
The disciples came and asked Jesus,
பிதாவை பார்க்கணும்.
We wanted to see our father.
அப்ப இயேசு சொன்னார்,
Jesus replied,
என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
The people look at me have seen the father.
அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டானா பிதாவும் நானும் ஒண்டா இருக்கிறோம்.
If Jesus said that if a person who sees me has seen the father, it means that the son and the father are together.
நான் செய்கிற கிரியைகள் பிதாவின் கிரியைகள்.
Whatever deeds are done by Jesus Christ are the deeds of the Father.
நான் என்ன சொல்றறோ அத தான் நான் செய்றேன்.
What is the Father is commanded to do, I am doing that.
என்னோட சொந்ததனால நான் ஒண்ணுமே செய்யவே
இல்லை. I never do anything of my own.
ஆகையால என்னை கண்டவன் நான் செய்யற கிரியை கண்டவன் பிதாவுடைய கிரியை தான்.
Whatever the people have looked on to my deeds is all the deeds of the Father.
ஆகையால தேவனுடைய பிதாவை நம்ம ஆண்டவரை கண்டவன் பிதாவை கண்டாச்சு.
Oh, people who have looked into the Lord have seen the Father.
நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார்.
The Lord has paved a way for us.
அதுவரையிலும் தடை பண்ணியிருந்த தடையா இருந்த எல்லா தடைக்கல்லையும் ஆண்டவர் முடித்து விட்டார்.
The Lord has completely removed all the hindrances which has been kept as a stumbling thing.
சங்கீதம் 40:11 படிக்கும்போது
Psalms chapter 40:11
கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது.
அப்ப பாருங்க அடுத்தது பாருங்க இங்க வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் நியாய தீர்ப்பை அங்கே முடித்து வைத்தார் என்று பார்க்கிறோம்.
We are able to see that he completed the judgment.
ஏனென்றால் நமக்கு நியாய தீர்ப்பு வருகிறது.
There is a judgment coming for us.
120 வருஷம் பிரசங்கித்தான்.
For 120 years he preached.
ஆனா நியாய தீர்ப்புக்கு யாருமே பாதிக்கப்படல.
But there was no person who was been protected for the judgment.
எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. ஜெலாய பிரயத்தினால எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க.
Everyone was completely destroyed by the flood.
இந்த 8 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டாங்க.
But these 8 people have been saved.
வெளிப்படுத்தல் 20:12 படிக்கும்போது
Revelation chapter 20:17 20:12
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள்.
பாருங்க மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள்.
People according to the deeds the judgment was been given.
அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது.
There is a time for judgment.
இந்த நியாய தீர்ப்பை கருத்து நோவா பிரசங்கித்தான்.
For judgment the Noah was preaching.
நியாய தீர்ப்பு இருக்கிறது என்றால் 120 வருஷம் பிரசங்கித்தான்.
For 120 years Noah was preaching telling that there's going to be judgment.
யாரோட பிரசங்கத்தை கேட்கல.
But there were no person who listened to the preaching.
எல்லாரும் தலப்பிரயத்தில் அழிக்கப்பட்டாங்க.
Everyone was been completely destroyed by the flood.
பிரசங்கத்தை கேட்ட 8 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டவையில பாதிக்கப்பட்டாங்க.
People who listened to the preaching and these 8 people have been saved in the ark.
தேவனுடைய பிள்ளையே நம்மையும் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் பேளையாய் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார்.
To protect us the Lord has come here amidst us as an ark.
நாம் பாதுகாக்கப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பேளையாய் காணப்படுகிறார்.
For us to be protected the Lord has been amidst us as an ark.
அந்த பேளைக்குள்ள யாரெல்லாம் பிரவேசி
people who enter into the ark are being protected.
நம்மை பாதுகாக்கப்படிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார்.
The Lord came entered into this earth to protect us.
அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்.
The Lord gave his gospel.
நமக்காக பாடுபட்டார்.
The Lord suffered for us.
மரித்தார் உயிரோடு எழுந்தார்.
The Lord died and he rose.
இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
For us the Lord is also interceding for us today.
அது மாத்திரமல்ல.
Not only that.
நாம் அவரோடு ஜீவிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார்.
We the Lord is also desiring us to live with him.
அவர் பிதாவிடத்தில் சொல்லும்போது
when he went and spoke with the father.
பிதாவே நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது போல
as father and you are together
நம்முடைய பிள்ளைகளும் அதாவது ஜனங்களும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார்.
The Lord decided telling that the children should also be with the father and with the Lord.
அப்ப பிதாவும் இயேசுவும் நாமும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம்.
Father Jesus Christ and the children should always to be together that is his desire.
அதற்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு கிரியை செய்தார்.
And that is the reason the Lord started to work for it.
ஆகையால் தேவனுடைய நாம் நியாய தீர்ப்பு வராதபடிக்கு அவர் சுவிசேஷத்தை கேட்டு அவரோடு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் அவர்
அங்கே 8:20
படிக்கும்போது
and we are able to see the Noah built an altar.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
பாருங்க, அங்க அவன் ஒரு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று
பார்க்கிறோம். We able to see Noah built an altar.
அது போல தாவீது ஒரு பலிபீடம் கட்டினான்.
And David also built an altar.
எங்க கட்டினான்?
Where did he build?
அரவணாவின் கல அந்த அந்த களத்துல.
He built an altar in
Samuel 24 அதிகாரம் 18வது வசனத்துல.
In 2nd chapter Samuel chapter 4 24 and verse 18
அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
David built an altar.
அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான்.
ஆதியாகமம் 12:7 படிக்கும் போது
in Genesis chapter 12 and verse 7
அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கேட்கிறார்.
Abraham built an altar.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
யாத்திராகமம் 17:15 படிக்கும் போது
in Exodus chapter 17 verse 15
அங்கே மோசே ஒரு ஆலயத்தை பலிபீடத்தை கட்டினார்.
Moses built an altar.
அப்ப பாருங்க, இங்கே இந்த நோவா இங்க பலிபீடத்தை கட்டுகிறான்னு
பார்க்கிறோம். We are able to see Noah built an altar.
அப்ப ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் பலிபீடத்தை கட்டுவதை நாம் பார்க்கிறோம்.
We are able to see to offer for the Lord, the Lord, he builds an altar.
அந்த பலிபீடத்தில் நாமே பலியாய் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்.
We ourselves should be kept as a sacrifice in the above the altar.
இப்போ நம்முடைய பாவங்களுக்காக
for our sin
ஆடு மாடுகளை கொண்டு வந்து
they keep the lamb and the cow
ஆரோனுக்கு கொடுக்கும்போது
when they go and give it to Aaron
ஆரோன் கையில ஜெபம் பண்ணி
Aaron will keep his hand upon it and pray
அடித்து கொலை பண்ணி
it was been eaten
அதை சந்து சந்தாக அறுத்து தோலை உரித்து சந்து சந்தாக அறுத்து
they will peel off the skin and will cut it into pieces
அங்க பலிபீடத்தில் வைத்து
They will keep it on the altar and they'll give the burnt offering.
அப்ப நாமும் கூட தகனபதியாய் தகனிக்கப்பட வேணும்.
We should also be been kept as a we should also be sacrificed for the burnt offering.
அப்படிப்பட்டதான அந்த பலியை தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
And that is the offering that is the Lord has been pleased in.
நாம் பலிபீடத்திலே நம்மை பலியிட்டு இருக்கோமா?
Have we kept us as a sacrifice upon the altar?
இப்போ ஆண்டவர் மோசே சொன்னாரு, நான் வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குனார்.
The Lord commanded Moses telling that you build a tabernacle so that I could come and dwell in it.
Moses had said, "Na malayile unakku kaanvikkapetta maadhiriyin padi adai undaakkinar."
The Lord commanded Moses telling that the as I had commanded you and showed you upon the mountain you will have to build the tabernacle.
Devanu pilla oru kaaryathana valangikoda venum.
One thing you should understand.
Ippa na oru kaaryathai solren sonna
if I say one thing to a person
adu rendu veru ottukitta dhaan seriya irukum.
If two people if they could accept it that then only it can be made good
naan solugiradha oru aalu ottukittaana
if the thing that I say if one person accept it
adhu seriya irukadhu adhu attach illa
it cannot be counted as good
ana inge moses ait aandavar solraaru naam manaila kaanvikkapetta maadhiriyin padi seiya kavanamaayirindru
but the Lord commanded Moses telling that you will have to be more careful and you will have to build the tabernacle as I have showed you
and the vaasathala da moses apdiye seidhu mudithaanu
and we are able to see Moses did as the Lord has commanded him to do
devan pillare aandavude vaathaiku apdiye avan keelpidina
he just obeyed the words of the Lord
aandavar thanidathil maatham sonna vera yaarukku theriyadhu
the Lord commanded things to Moses none other know about it
avan eppadi vaana pannala
Yeah, he could have done it in any way.
ஆண்டவர் அவனை எச்சரிக்கை கொடுத்துட்டார்.
But the Lord gave him a warning.
நான் மலையிலே உனக்கு காண்பிக்கிற மாதிரியே படி செய்ய கவனமா.
You will have to do exactly as what I showed you upon the mountain.
ஆகினால தேவனுடைய அங்கே பலிபீடத்தை அவன் கட்டினான்னு பார்க்கிறோம்.
And there we are able to see that he built an altar.
அது மாத்திரமல்ல.
Not only that.
பலிபீடத்தை கட்டிப்பிடித்து நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் அவனோடு ஏற்படுத்தினதை பார்க்க.
The Lord he built an altar and the Lord gave him an eternal covenant.
அங்கே ஆதியம் 9 12 17 படிக்கும்போது
12 and 24
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும்
ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
பாருங்க எங்க வந்து சேர்ந்தீர்கள், தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள்.
You have come to the blood of the sprinkling.
அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
The Lord has shed his blood, but through the blood we have been made sanctified and the Lord has been protecting us.
அப்படியானால் நாம் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம்.
We have been made holy.
தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்.
We have made a covenant with the Lord.
ஏனென்றால் ஆண்டவரோடு ஜீவிக்கும்படியாக ஒரு உடன்படிக்கை நான் ஆண்டவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார்.
The Lord has made a covenant so that we will be able to live with the Lord.
எபிரே யோவான் 17:3 படிக்கும்போது
In John chapter 17 and verses 3
மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்.
ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
அப்ப அந்த உடன்படிக்கைங்கிறது உடன்படிக்கை ஆண்டவரோடு ஒன்னு சேரும்படியான ஒரு உடன்படிக்கை.
Covenant is made so that we and the Lord can be made tonight.
அது நித்திய ஜீவனுக்காய் கடந்து போறதான ஒரு வழி.
We are able to see that is a way that has been made us to enter into the new way.
ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்.
What is the Lord given to us? The Lord has given a promise telling that the Lord shall give us eternal life.
நித்திய ஜீவனை பற்றிக்கொள்
நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.
He says that you will have to fight a good fight in faith and you will have to lay hold the eternal life.
அப்ப தேவனுடையளே நாம் விசுவாசம் நல்ல போராட்டம் போராடணும்.
We will have to fight a good fight.
பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.
Paul apostle says.
நல்ல போராட்டம் போராடினேன்.
I fought a good fight.
ஓட்டத்தை முடித்தேன்.
I have completed my race.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
I preserved my faith.
இது முதல் நீதிங்கிறது எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது.
Either to the crown of righteousness kept for
me. எவ்வளவு ஒரு அவனுக்கு ஒரு இது இருந்து பாருங்க இருக்கு. எதிர்காலத்தை குறித்த ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது.
Had a great thought about the future.
அவனி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அவன் காண்கிறான்.
He saw that the crown of righteousness kept for him.
அந்த விசுவாசத்தின்படி அவன் காண்கிறான்.
By through the faith he sees it.
நாமும் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கடந்து போக வேணும்.
By that faith we should also leave.
நமக்கு நித்தியத்தில ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு.
The crown of righteousness kept in the eternal kingdom.
அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு நாள் வாஞ்சிக்க வேணும்.
To receive the crown of righteousness we will have to desire each and every day.
தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் போதுதான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
When you are lead a life as children of the Lord, then for them only the crown of righteousness is kept for us.
அங்க இங்க பாருங்க யோனத்தானோ தாவீதும் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணாங்க.
Jonathan and David made a covenant.
பாருங்க அந்த உடன்படிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா,
when you look at the covenant,
அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்படியல.
He did not obey to his father.
தாவீதுக்கு அவன் கீழ்படியறான்.
He obeyed to David.
யோனத்தான் தாவீதுக்கு சொல்றான். Jonathan
replied back to David.
நீர் ஒரு நாள் ராஜாவாய் இருப்பீர்.
You will become a king one day.
நான் இரண்டாவதாய் இருப்பேன்.
I will be the second.
சவுல் சொல்கிறான்.
Saul says.
நீ ராஜாவாய் இருப்பார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறான்.
He says that I know that you will become a king.
அவனுடைய குடும்பத்தை பேழைக்குள்ள சேர்த்துக்கொண்டான்.
He made his family to enter into the ark.
தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் பாடுபட்டான்.
He was a man who suffered for his family.
எப்படியாவது தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான்.
He had a desire so that somehow his family should be saved.
அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது.
His family was saved.
தேவனுடைய பிள்ளையே அவன் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியும் யாரும் ரட்சிக்கப்படல.
For he preached for such a long time and none of them were saved.
அவனுடைய குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது.
Only his family was saved.
நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
How is our life?
ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்.
The Lord has made a covenant with us.
என்ன உடன்படிக்கை?
What is the covenant?
உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்பது உடன்படிக்கை.
The covenant is that the Lord shall gather us to be with him.
ஆனா அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் நாம் அவரோடு கூட ஜீவிக்கிறோமா?
Are we leading a life according to the covenant the Lord has made?
அவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிகிறோமா?
Are we obeying to the word of God?
அதன்படி நடக்கிறோமா?
Are we walking accordingly?
சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிறோமா?
Are we giving, are we inclining our ears for the gospel?
அந்த பேலக்குள்ள பிரவேசிக்கும்படியான பாக்கியம் பெற்றிருக்கிறோமா?
Are we got the blessed opportunity to enter into the ark?
அந்த பேலக்குள்ள
நிர்மூலமாகாததும் நிற்பதுமுக்கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமுக்கிருபை நீசனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்துக்கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ இம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் என்றும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே.
என்னையும் தகப்பனே எங்களையும் ஆண்டவரின் சமூகத்தை கூட்டி வர செய்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேட இன்னும் அதிகமாய் சமூகத்தில் பணிந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் ஆரோக்கியத்திற்காக கூட நன்றி துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீர் அப்பா ஆண்டவரே, உடைய கிருபை ஆண்டவர் கண்களில் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையின் மூலமாக நாங்கள் பாதுகாக்கப்பட நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே எங்கள் விசுவாசிகளும் ஆண்டவரே எங்களோட ஊழிய முழு முழுமையுமாய் ஆண்டவரே பாதுகாக்கப்பட உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோவாவை போல நாங்கள் நீதிமானாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நோவாவை போல உத்தமமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நோவா ஆண்டவரே கத்திர ஆண்டவரே கத்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்ததை போல கத்திர சொன்ன எல்லா காரியத்திற்கு கீழ்ப்படுத்ததை போல நாங்களும் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தக்கதான ஒரு இருதயத்தை ஒரு ஜீவத்தை நீங்கள் கட்டளையிட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு அழிவு எங்களுக்கு முன்பாக இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே, அந்த அழிவிலே ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே பாதுகாக்கப்படத்தக்கதாய் அந்த பேழைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாய் ஆண்டவரே அந்த அந்த நாளுக்கு அன்று ஆண்டவரே எங்களுக்கு கிருபை நீங்கள் தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் ஆண்டவரே எசப்பாம் வருகையில் கைவிடப்படாத படிக்கு ஆண்டவர் எங்கள் வருகைக்கென்று எங்களை பரிசுத்தமாய் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவர் நாளுக்கென்று கரை திரையற்றவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நோவா ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நடந்து ஆண்டவரே சாட்சியா இருந்ததை போல அவர்கள் அடி சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வந்து அந்த நோவாவை போல நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காணப்பட உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் பலவீனமா இருக்கிறவர்கள் என்று ஆண்டவரை பலப்படுத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எத்தனையோ கண்ணீரோடு கவலையோடு வந்தவர்களுக்கு ஆண்டவரே நீரே ஆறுதல் தந்து ஆண்டவரே ஒரு பெரிதான ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் நீ தந்தபடினாலும் நன்றி துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தியும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் எங்களுக்கு ஆண்டவரை நீரே நடத்தி கொண்டு எங்களுக்கு எகோவா ஈராயிருந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் பாதுகாத்து எங்களை நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் கூட எங்களை தாழ்த்தி ஆண்டவரை எங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்துங்க இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோட ஆண்டவரே எங்கள் கடைசி மூச்சு பறி எந்தும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு இருந்தால் மாத்திரம் போதும் அப்பா. அந்த கிருபையை பற்றி கொண்டு நாங்கள் ஜீவி தீபத்தை ஓட்டி முடிக்க ஆண்ட ரட்சிப்பின் ஆண்டு சுதந்திரத்துக் கொள்ள நீதியின் கிரீடத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட், சோத்திரம். எல்லாருக்கும் சோத்திரம், பிரைஸ் லார்ட். தீபிகா தீபிகா
അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ, അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ, യാചിക്കാത്ത എനിക്കേകിയോ സ്തുതി, യാചിക്കാൻ